ஓம் சிவாய நம. சைவம் .org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை. தலைப்பு உங்கையில் பிள்ளை. வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
இனி அடுத்த திருப்பாடல், 19வது திருப்பாடல். உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போம் கேள். எங்கொங்கை நின்னன்பர் அல்லார் தோல் சேரற்க எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகல் எம் கண் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கெங்கோ நல்குதியேல் எங்களிலே ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய். இதிலே பெருமானை முன்னிலையாக வைத்து அவனோடு பேசுகின்றார்கள் இந்த பெண்ணடியார்கள். தம் தோழியரில் ஒருத்தியை அழைத்து பேசுவது மாதிரி பல பாடல்களை பார்த்தோம். இங்கு பெருமானையே அழைத்து பேசுகின்றார்கள். எங்க பெருமானை எப்படி அழைக்கின்றார்கள்? எங்கள் பெருமான், இரண்டாம் அடியில் வருது இல்லையா, எங்கள் பெருமான், எங்கள் பெருமானே என்று அழைக்கின்றார்கள். எங்கள் பெருமான், எங்கள் பெருமானே. உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று, உன் கையில் சேர்ப்பிக்கப்பெறுகின்ற இந்த பெண் உனக்கே அடைக்கல பொருளாவாள் என்று அங்கு அப்பழஞ்சொல். இது காலம் காலமாக வழங்கி வருகின்ற ஒரு சொல் வழக்கு. எந்த சந்தர்ப்பத்தில் சொல்லுவாங்க அப்படின்னா, திருமண காலத்தில் பண்டை காலம் முதல் வழங்கி வரும் சொல். கணவனிடம் தம் பெண்ணை ஒப்படைக்கின்ற பெற்றோர்கள், இந்த பெண் உனக்கே அடைக்கலம். அடைக்கலம்னா உயிரை கொடுத்தாவது காப்பாற்றணும்னு அர்த்தம் இல்லையா. அடைக்கலம் என்பதுக்கு அதான் அர்த்தம். ஆமா, அதான் கவுந்தி எரிகள் என்ற தவச்செல்வியார் மாதரி என்ற சிறந்த பெண்மணியிடம் கண்ணகியை அடைக்கலமாக கொடுத்தார். இவளை நீ பாதுகாத்து வர வேண்டும். அப்ப கண்ணகி என்ற அந்த கற்பரசியை காணப்பெறாமல் அவளை இழந்து நிற்கின்ற மாதரி என்பாள். அது பொறாமல் அடைக்கல பொருளை நாம் தவற விட்டு விட்டோமே, கவனக்குறைவாக இருந்து விட்டோமே, அவள் எங்கேயோ காணவில்லை என்று சொல்லி தன் உயிரையே மாய்த்து கொண்டார் என்பது சிலப்பதிகாரத்திலே நாம் பெறக்கூடிய செய்தி. அடைக்கலம் இழந்து உயிரிழந்த இடைக்குல மகள் என்று சிறப்பதிகாரத்திலே சொல்லப்படுகின்றது. ஆகையினாலே உங்கையர் பிள்ளை உனக்கே அடைக்கலம். ஒருவன் தன்னுடைய உரிமை பொருளை பேணுவதை விட அடைக்கல பொருளை இன்னும் அதிகமாக பேண வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கின்றார். அதாவது வீடு, நிலம், மற்ற செல்வங்கள், இதெல்லாம் நமக்கு உரிமையா உள்ள பொருள் இல்லையா. ஆனால் ஒரு கணவனுக்கு மனைவி என்பவள் அடைக்கல பொருள். உரிமை பொருளை விட அடைக்கல பொருளை தான் நன்கு பேணி வர வேண்டும். அதை பெண் வீட்டார் கணவனிடம் சொல்வார்கள். அது காலம் காலமாக உள்ள ஒரு பழமொழி. என்ன, இப்பெண் உனக்கே அடைக்கல பொருளாவாள் என்று திருமண காலத்தில் பண்டை காலம் முதல் வழங்கி வரும் சொல்லை புதுக்கும் எம் அச்சத்தால். அந்த சொல்லை நாங்கள் உன்னிடம் சொல்ல போகின்றோம் இல்லையா. என்ன ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பழமொழியே இல்லையா. எல்லாம் அறிந்த அந்த பெருமானிடமே போய் புதுசா சொல்ற மாதிரி சொல்றோமேன்னு எங்களுக்கே ஒரு அச்சமா இருக்குது இல்லையா. அந்த அச்சத்தோடு நாங்கள் உரைக்கிறோம், அதை நீ கேட்டருள்வாயாக என்று சொல்கின்றார். நாங்கள்லாம் உனக்கு அடைக்கல பொருள், எங்களை காக்க வேண்டியது எங்கள் பெருமானே, உன்னுடைய கடனாகும் இல்லையா. இது வந்து காலங்காலமாக அடைக்கல பொருளை காக்க வேண்டும் சொல்றது ஒரு பழமொழி தான். அதை புதுசா சொல்றது மாதிரி சொல்றோமேங்கிற ஒரு அச்சத்தோடையே நாங்கள் உம்மிடம் சொல்கின்றோம் எங்கள் பெருமானே. என்ன, புதுப்பிக்கும் முகமாக எழுந்த எம் அச்சம் காரணமாக உனக்கு ஒன்று உரைப்போம் கே. எங்கள் பெருமானே, உனக்கு ஒன்று உரைப்போம், அதை கேட்பாயாக. உனக்கு ஒரு விண்ணப்பம், கேட்டருள்வாயாக. எம் கொங்கை நின்னன்பர் அல்லார் தோல் சேரற்க, உன்னுடைய அன்பர்கள் அல்லாதவர்களை நாங்கள் சாரக்கூடாது. எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க, எம்முடைய கைகள் நீ எம் பெருமானாகிய உனக்கு அன்றி வேறு யாருக்கும் எத்தகைய தொண்டும் செய்யாது ஒழிய கடவை, செய்யாது ஒழிக. என்னுடைய கைகளால் பணி செய்யணும்னா அது உன் பணியாகத்தான் இருக்கணும், வேற யாருக்கும் எம் கைகள் பணி செய்யக்கூடாது. எம் கண் கங்குல் பகல் மற்றொன்றும் காணற்க, கங்குல் பகல் எம் கண் மற்றொன்றும் காணற்க, எம் கண் கங்குல் பகல் மற்றொன்றும் காணற்க. கங்குல் இரவு, இரவா இரவிலாயினும் சரி பகலிலாயினும் சரி உன்னை தவிர வேற ஒன்றையும் என் கண்கள் காணாது ஒழிக. எப்பேற்பட்ட ஒரு வைராக்கியம் பாருங்க. எம் கண்கள் உன்னை தவிர வேற எதையும் காண வேண்டாம், எம் கைகள் உன்னை தவிர வேற யாருக்கும் பணி செய்ய வேண்டாம் இல்லையா. அதன் பொருட்டு என்ன செய்யணும், உன் அன்பரை தவிர நாங்கள் வேற யாரையும் சாராம இருக்கணும். உன் அன்பரை சார்ந்து அவரை பார்த்தால் அது உன்னையே தரிசிப்பது போல, அவருக்கு பணி செய்தால் அது உனக்கே பணி செய்வது, உனக்கு பணி செய்தால் அது முத்தி பேரின்பத்தை உருவாக்கும் இல்லையா. அன்பருக்கு பணி செய்தால் அந்த இன்பம் தானாகவே ஓடி வரும். அன்பர் பணி செய்ய எம்மை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே என்பார் தாய்மான சுவாமிகள். இல்லையா, எவ்வளவு அற்புதமா சொன்ன. ஆகவே இங்கு இப்பரிசே எமக்கெங்கோன் நல்குதியே. ஆகவே உன்னுடைய அன்பர்களே எங்களுக்கு வாழ்க்கை துணைவராக வரவேன். எங்கள் நாங்கள் இத்தனை பேர் தோழிகள் இருக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கணவராக வரக்கூடியவர் உன்னுடைய அடியாராக இருக்கணும். அடியாராக இருந்துட்டா அவரை பார்ப்பது அது பெருமானே உன்னை தரிசிப்பது போன்றது. அவருக்கு பணி செய்தல் அது உனக்கு பணி செய்தல் போன்றது. இல்லையா, உன்னை தவிர என் கண்கள் வேறு எதையும் காணக்கூடாது இரவிலும் பகலிலும். உன்னை தவிர வேறு யாருக்கும் கைகள் பணி செய்யக்கூடாது. இந்த நிலையை இந்த ஒரு பெரும் பேர் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் உன் அன்பர்களே எமக்கு கணவராக வர வேண்டும். இங்கு இப்பரிசே எமக்கு எங்கோன் நல்குதியே. இங்கு இந்த உலகத்தில் இப்பரிசே இவ்வாறே எமக்கு எங்கோன் நல்குதியே. எங்களுக்கு எங்கள் தலைவனாகிய நீ அருள் செய்வாயாயின். உன்னுடைய அடியார்களே எங்களுக்கு கணவராக கிடைக்கும்படி இந்த உலகத்திலே நீ எங்களுக்கு ஒரு அருள் செய்து விட்டால் வேற எதை பத்தியும் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. வேறு எதிலும் நாங்கள் கவனம் செலுத்த மாட்டோம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் இல்லையா. ஞாயிறு எங்கு எழில் எமக்கு என் கதிரவன் கீழ்த்திசையில் அன்றி வேறு எத்திசையில் தோன்றினாலும் அதனால் எமக்கு ஆக போவது என்ன? ஏன்னா எங்களுடைய நோக்கம் எல்லாம் ஒரே நோக்கம்தான். அதிலிருந்து திசை திரும்புதல், அதை இதை வேடிக்கை பார்த்தல், அது சம்பந்தமாக பல விஷயங்களை பேசுதல் என்பது நிச்சயமா கிடையாது. எங்களுக்கு சிவனடியார் கணவராக கிடைத்து விட்டார். அவருக்கு பணி செய்கிறோம், அது எம்பெருமானுக்கு எம் கைகளால் செய்கின்ற திருத்தொண்டு. அவரை பார்க்கின்றோம், அது எம்பெருமானையே தரிசித்தல். எம்பெருமானை தரிசிக்கின்றோம், அவருக்கு திருத்தொண்டு செய்கிறோம். மற்றபடி உலகத்துல என்ன நடந்தா எங்களுக்கு என்ன? கீழ் திசையில் உதிக்கும் சூரியன் வேறு திசையில உதித்தால் கூட என்ன? அதை பற்றியே கவலை இல்லைனா இதை விட இன்னொரு அதிசயம் இருக்க போறது இல்லை. இதையே அவர்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் வேற இதைத்தான் எடுத்துக்கொள்வார்கள் இல்லையா. கீழ்த்திசையிலே சூரியன் உதிக்கட்டும், கொஞ்சம் தாமதமா உதிச்சாலே அதுக்கு என்ன காரணம் ஆராய்ச்சின்னு சொல்லி பல நிபுணர்கள் ஒன்று கூடி பேசுவார்கள். அன்னைக்கு எந்த டிவி சேனலை பார்த்தாலும் பேப்பரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் அதை பத்தி தான் கூடி கூடி பேசி கொண்டிருப்பார்கள். அதை வச்சு நாலு கதை எழுதுவார்கள், அதை வச்சு 10 ஜோக்குகள் எழுதுவார்கள். இந்த மாதிரி கூட்டத்தில் பேசுபவர்களும் அதை பத்தி நிறைய பேசி இடையிடையே கொஞ்சம் விஷயத்தையும் சொல்வார்கள். இப்படி உலகியல் செய்திகள் தான் எல்லாருடைய நேரத்தையும் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கின்றன. ஆனால் மெய்யடியாருடைய நிலைமை எப்படி இருக்கிறது பார்த்தீர்களா? சிவத்தொண்டு செய்வதற்கு ஏற்ற ஒரு பிறவி கிடைத்து விட்டால் வேற எதை பற்றியும் அவர்களுக்கு அக்கறை இல்லை. இது அலட்சியம் அல்ல. எங்க சூரியன் இருந்தா என்ன, யாருக்கு என்ன நடந்தா என்ன, அப்படி அதுக்கு அர்த்தம் இல்லை. என்னவென்றால் இந்த பிறவி கடக்கப்பட வேண்டியது. பிறவி பெருங்கடல் என்று சொன்னார். பெருங்கடல் என்பது தங்கி இருக்கக்கூடிய இடமா, கடந்து செல்ல வேண்டிய இடம் அல்லவா? கடப்பதற்கு என்ன வேண்டுமோ அந்த புனை கிடைத்து விட்டது, அடியார் துணை கிடைத்து விட்டது. அந்த அடியார்களுக்கு தொண்டு செய்து இந்த பிறவியை விரைவில் கடந்து திருவடியை அடைய வேண்டும். அந்த முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கும் போது அதையும் இதையும் பார்த்து மற்றவற்றிலே கவனம் செலுத்தி விட்டால் அது என்னாகிவிடும்? பின்னடைவாகிவிடும். பின்னே நின்று நாம் இப்படி தாமதப்படுத்தினால் பெருதற்கரியவனாகி விடுவான் எம்பெருமான். அதையும் திருவாசகத்துல சொல்றார் இல்லையா, பெருமான் பெருதற்கரியனாகி விடுவான். சரிப்பா, இந்த மாதிரி பல வேடிக்கைகள் என்னெல்லாமோ நடக்கும் உலகத்துல, அதெல்லாம் பார்த்துட்டு மெதுவாவான்னு திரும்ப உலகத்துக்கே அனுப்பி வச்சிருவான். அதனால மற்ற எதிலும் மற்ற பற்றனுக்கின்றி நின்று பாதமையே மனம் பாவித்தேன் என்ற அந்த ஒரு வைராக்கிய சித்தம். அதனாலதான் அவ்வளவு அற்புதமா பாடுறாங்க. அதான் எங்களின் ஞாயிறு எளியோம் அல்லோம் என்று அப்பர் பெருமானும் திருத்தாண்டகத்துல பாடியிருப்பார் இந்த சீவன் முத்தர் இலக்கணத்தை சொல்லி. ஆமா, கண்குள் பகல் எங்கன் மற்றொன்றும் காணற்கன், இரவிலும் பகலும் உன்னைத்தான் பார்க்கிறோம். அதனால ஞாயிறு எங்க உதிக்குங்கிறது பார்க்க மாட்டோம். அதுலயே அந்த கருத்து அடங்கி இருக்கு. உன்னைத்தான் பார்க்கிறோம், இரவும் பகலும் உன்னைத்தான் என் கண்கள் பார்க்கணும். பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பர். பதார்த்தங்கள் பாரா, அந்த பதார்த்தங்கள் தம் இயல்புக்கு மாறாக எப்படி இருந்தாலும் அதிலெல்லாம் அக்கறை காட்ட மாட்டார்கள். ஏன்னா மிகப்பெரிய ஒரு நிலைக்கு சென்று விட்டார்கள் இல்லையா. நீங்கள் ஒரு நேர்முக தேர்வுக்கு செல்கின்றீர்கள் இல்லையா, அதுக்கு நீங்கள் எவ்வளவு விரைவாக செல்கின்றீர்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பும் விரைவாக கிடைக்கும். அந்த நிலையில் நீங்கள் வந்து ஒரு காரிலோ அல்லது ஆட்டோவிலோ சென்று கொண்டிருக்கின்றீர்கள் இல்லையா. அந்த சமயத்தில் ஏதாவது அந்த ஆட்டோ டிரைவர் ஏதோ ஒன்று சொல்கிறாரு, நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, வந்து கருத்து வேறுபாடு வருது, அங்கே நின்று வாக்குவாதம் பண்ணி நேரத்தை வளர்த்துக்கிட்டு இருப்பீங்களா? சாதாரண நேரம்னா சரி பார்த்துருவோம், நீயா நானும் பார்த்துருவோம் பேசிக்கிட்டு இருப்போம். இப்படி ஒரு முக்கிய அலுவலாக செல்லும்போது இதிலெல்லாம் நம்ம நேரத்தை செலவழிப்போமா? எதுவும் இருந்துட்டு போது போயா, எனக்கு அங்கே இதுக்கு மேலே பெரிய விஷயம் இருக்குன்ட்டு போயிடுவோம் இல்லையா. வழியில் ஒருவர் தெரியாமல் மோதி விட்டு சென்றாலும் அதையும் பொருட்படுத்த மாட்டோம். இன்னும் எங்கே எது நடந்தாலும் எதையும் கவனம் வைக்க மாட்டோம். எனக்கு நேரம் ஆகிட்டு இருக்குது, நான் என்னுடைய நேர்முக தேர்வுக்கு செல்ல வேண்டும் இல்லையா. சென்று உரிய நேரத்தில் சென்று அந்த தேர்வை நான் கலந்து கொண்டால் எனக்கு உடனடியாக வேலை வாய்ப்பு. இந்த வாய்ப்பு தப்பினால் அதுக்கப்புறம் எப்போ அந்த மாதிரி வாய்ப்பு வரும்னு சொல்ல முடியாது. பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ யாது வருமோ அறிகிறேன் தாய்மான சுவாமிகள். அப்படி அரிதினும் அரிதாகிய மானிட பிறவியை பெற்றிருக்கிறோம். இந்த பிறவியை பெற்று அன்பர் பணி செய்ய நம்மை ஆளாக்கி விட்ட பிறகு இல்லையா, ஆதவன் உதிப்பதையும் மறைவதையும் பற்றி ஆராய்ச்சி செய்தால் நாங்கள் காலத்தை போக்க இருக்கின்றோம் என்று அருமையாக எடுத்துரைக்கின்றார்கள் இந்த பெண் அடியார். அது சித்தியாரின் சீவன்முத்தர் இலக்கணத்துல இதே கருத்தை சொன்னார், எங்களில ஞாயிறு என்பதை. நிட்டை கூடியவர்கள் இயல்பு, நிட்டை கூடியவர்கள் தான் சீவன்முத்தர்கள். நிட்டை என்பது நிலை பேறு. ஓதல், ஓதுவித்தல், கேட்பித்தல், கேட்டல், சிந்தித்தல், இந்த ஐந்தும் இறைவனுடைய அடைவிற்கும் எழுஞான பூசைன்னு சொல்லுவார்கள். இந்த ஐந்தையும் இல்லையா, இந்த எழுஞான பூசை நல்லா செய்தா சிந்தித்தல் வரைக்கும் எழுஞான பூசை. இதை நன்றாக செய்தால் தெளிதல் என்பது உண்டாகும். அது தெளிதல் என்பது ஒரு ஞான வாளை போன்றது. அந்த ஞான வாளினாலே கீழுலகுக்கும் மேலுலகுக்கும் நம்மை அலைக்கழிக்கக்கூடிய புண்ணிய பாவமாகிய அந்த பிணிப்புகளை அறுத்து விடலாம். புண்ணியம் மேல் நோக்குவிக்கும், பாவம் கீழ் நோக்கும். புண்ணியனை பூசித்த புண்ணியத்தினாலே, புண்ணியனை பூசித்த புண்ணியம்னா அந்த எழுஞான பூசையினாலே பூசித்த புண்ணியம். ஓதல், ஓதுவித்தல், கேட்பித்தல், கேட்டல், சிந்தித்தல் என்ற ஐந்து எழுஞான பூசையினாலே பெற்ற புண்ணியம். அந்த புண்ணியத்தினாலே, நன்னிய ஞானத்தினால், அந்த தெளிதல் என்ற ஞான வாளினாலே இரண்டினையும் அறுத்து ஞாலமோடு கீழ்மேலும் நன்னானாகி என்னுமிக லோகத்தை முத்தி வரும் இவன்றான் எங்களின் ஞாயிறு எமக்கு என்று குறைவின்றி இல்லையா. இம்மையிலேயே முத்தி பெறுகின்ற சீவன்முத்தினாகிய இவன் ஞாயிறு எங்கு எழுந்தால் என்ன என்று எந்த குறைவும் இன்றி செம்மாந்து வாழ்வான் என்று சொல்லி அந்த சீவன்முத்தருக்குரிய இலக்கணத்துல இதே கருத்தை தான் அங்கும் வைக்கின்றார்கள். எப்படி மணிவாசக பெருமானையும் அப்பர் பெருமானையும் பின்பற்றி எப்படி பாடியிருக்கின்றார் பரணவார் உழந்து சிவம், இதெல்லாம் நாம எடுத்து சொல்ல வேண்டும். ஆகையினாலே அவ்வளவு அருமையாக சொல்லியுள்ளார் இந்த திருப்பாடலிலும். ஆகவே இந்த அடியார்கள், பெண்ணடியார்கள் உலக நலமாகிய பொது நலத்தை கருதி திருவுள்ளத்தில் கொண்டு மேகத்தை அருள், மேகத்தை மழை பொழிய வேண்டும், உமையன்னை தம்முடைய பெருமானின் அடியார்களுக்கு எப்படி அருட்சக்தியாக முற்பட்டு விளங்கி அந்த சத்திரிவாதமாக அருளை பொழிவாளோ அதை போல மேகமேனி மழையை பொழிய வேண்டும் என்று பொதுநலம் குறித்து வேண்டிய இந்த பெண்ணடியார்கள் இந்த 19வது திருப்பாடலிலே தம்முடைய உய்வு குறித்தும் இதை முன்மாதிரியாக வைத்து வரக்கூடிய தலைமுறையினரும் இந்த உய்யும் நெறியை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டு நோக்கிலும் இந்த 19வது பாடலே அருமையாக பாடியுள்ளார்கள். அடியார்களையே கணவராக பெற்று அவர்களை தரிசித்து வருதலும் அவர்களுடைய ஏவல் வழி ஒழுகுதலும் அது சிவ தரிசனமும் சிவ தொண்டுமாகும். வீடு வேறு விரைவில் கிட்டும், வேறு எதை பற்றியும் எந்த குறையும் இன்றி வாழலாம். ஏற்கனவே என்ன குறையும் இலாமையிலோர் எம்பாவாய் என்று ஏற்கனவே சுருக்கமாக சொல்லியுள்ளார்கள். அதை இங்கு நன்கு விரித்து இந்த 19வது திருப்பாடலிலே சொல்கின்றார்கள். பெருமானையே அழைத்து எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள் என்று சொல்லி அவர்கள் பாடுவது மிக அருமையாக உள்ளது.